ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். நம் தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நாம் நினைப்பதை பார்க்கிலும் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று விருப்பமுள்ளவராயிருக்கிறார். அவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்றால் நாம் தேவ சமூகத்தில் நாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு காணப்பட வேண்டும். கர்த்தர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். இந்த செய்தியின் மூலமாக கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி பெரிய காரியங்களை செய்வார். ஜெபத்துடனே கேளுங்கள், கர்த்தருடைய பெரிய அற்புதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். சுத்தமாக கொடுக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையை இப்பொழுதும் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் தியானிக்க போகிறோம். யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2 21 வசனத்தை வாசிக்கலாம். யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2 வசனம்.
தேசமே பயப்படாதே,
மகிழ்ந்து களி கூறு,
கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.
இந்த வசனம் நாம் அநேக முறை கேள்விப்பட்ட மிகவும் தெரிந்திருக்கிற ஒரு வசனமாய் இருந்தாலும் அதில் கர்த்தர் நமக்கு ஒரு மகிமையான சத்தியத்தை வைத்திருக்கிறார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேவ பிள்ளைகளாகிய நமக்கு கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார், நான் பெரிய காரியங்களை செய்ய போகிறேன். ஆமேன். நான் பெரிய காரியங்களை செய்வேன். இது ஒரு தேசத்திற்காக இருக்கட்டும் அல்லது தனி ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையாக இருக்கட்டும், எதுவானாலும் சரி, நாம் தேவ சமூகத்தில் கர்த்தருக்கு முன்பாக நாம் நிற்கும் பொழுது கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவர். இன்றைக்கு அவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் அதே வசனத்தில் நமக்கு ஆலோசனையும் கொடுக்கிறார். நாம் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும், எந்த ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு நியமித்தாலும், அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிப்பதற்கு தேவனாகிய கர்த்தர் நமக்கு நிபந்தனை வைத்திருக்கிறார். நிபந்தனை இல்லாத எந்த ஒரு ஆசீர்வாதமும் வேதத்தில் இல்லை. ஆமேன். நிபந்தனை இல்லாமல் எந்த ஒரு ஆசீர்வாதம் வேதத்தில் இல்லை. அப்ப கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வதற்கு கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற நிபந்தனை என்னவென்றால் களிகூறு அப்படிங்கிறார். களிகூறுதல் என்று வரும்பொழுது மகிழ்ந்து கர்த்தரை துதிக்கிற ஒரு அனுபவத்தை அது காட்டுகிறது. நல்லா பாருங்க, கர்த்தரை மகிழ்ந்து துதிக்கிற ஒரு அனுபவத்தை அது காட்டுகிறது. அப்ப மகிழ்ந்து கர்த்தரை துதிக்கிறது என்னைக்குமே நம்ம வாழ்க்கையில் எப்ப வரும் என்றால், நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைத்த பின்பு நாம் என்ன செய்யறோம், மகிழ்ந்து கர்த்தரை களி கொண்டு துதிக்கிறோம். ஆண்டவரே இதை செய்தீர், அதற்காக உமக்கு சோத்திரம்ங்கிறோம். ஆண்டவரே இந்த தடையை மாற்றினீர், உமக்கு சோத்திரம். இந்த தேவையை சந்தித்தீர், உமக்கு சோத்திரம். எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தீர், உமக்கு சோத்திரம் என்று கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு நன்மை கிடைத்த பின்பு நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். ஆனால் இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. ஃபர்ஸ்ட் மகிழ்ந்து களி கூறு, அதுக்கு பிறகுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இது சற்று வித்தியாசமான காரியம். அவர் நமக்கு நன்மை செய்த பிறகு நாம் அவரை நன்றியோடு துதிப்பது என்பதல்ல, அதற்கு முன்பதாகவே, அவர் நன்மை செய்வதற்கு முன்பதாக நாம் மகிழ்ந்து களி கூற வேண்டும், துதிக்க வேண்டும். துதிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்கிறார். அல்லேலூயா. நன்மை பெற்ற பிறகு ஸ்தோத்திரம் செய்வதல்ல, துதித்து பெரிய காரியங்களை பெற்றுக் கொள்ளுதல். நான் வேதத்தில் இந்த காரியத்தை குறித்து கர்த்தர் என்னோடு பேசும் பொழுது, வேதத்தை எடுத்து கவனித்து பார்க்கும் பொழுது, கர்த்தர் இப்படி துதிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலும் அந்த கூட்டங்களின் நடுவிலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். வல்லமையான காரியங்களை செய்திருக்கிறார். நினைத்து பார்க்க முடியாத அதிசயங்களை செய்திருக்கிறார். ஜெபத்திலே சாதிக்க முடியாத காரியங்களை துதியினால் தேவ ஜனங்கள் சாதித்திருக்கிறார்கள். அதனால ஜெபம் அவசியம் இல்லை அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஜெபம் அவசியம், ஆனால் ஜெபத்தை விட கர்த்தரை துதிக்கும் பொழுது ஒரு பெரிய காரியங்கள் நம்ம வாழ்க்கையிலே சம்பவிக்கிறது. துதிக்கும் பொழுது கர்த்தர் மகிமையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறார். இப்ப கவனித்துக் கொள்ளுங்கள், இன்றைக்கு இதை குறித்து ஒரு 3 காரியங்களை உங்கள் நடுவிலே நான் வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். முதலாவதாக 2 வசனங்களை வாசிக்கலாம். 2 வசனங்கள். இதற்கு பின்பு
மோவாப் புத்திரரும்
அம்மோன் புத்திரரும்
அவர்களோடு
அம்மோனியருக்கு
அப்புறத்தில் உள்ள மனுஷரோடு கூட
யோசபாத்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள்.
சிலர் வந்து
யோசபாத்தை நோக்கி
உமக்கு விரோதமாய்
ஏராளமான ஜனங்கள்
கடலுக்கு அக்கறையில் இருக்கிற
சீரியாவிலிருந்து வருகிறார்கள்.
இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசாசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள்.
போதும். இங்கே பார்க்கும் பொழுது யூதாவின் ராஜாவா இருந்த மனுஷன் யோசபாத். இந்த யோசபாத் ஒரு தேவ பக்தியுள்ள ஒரு ராஜா. இவன் கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேடின ஒரு மனுஷன். இவனுடைய நாட்களில் இவன் தேசத்தை சுத்திகரித்தான். விக்கிரக தோப்புகளை தேசத்திலிருந்து அகற்றினான். கர்த்தருக்கென்று வைராக்கியம் பாராட்டினான். தேவனுடைய வசனத்தை ஜனங்களுக்கு அறிவிக்கும்படிக்கு செய்தான். இப்படி இவன் அநேக நல்ல காரியங்களை செய்து கர்த்தருக்கென்று மிகவும் வைராக்கியம் பாராட்டி கர்த்தருக்கு மிகவும் பிரியமான ஒரு மனுஷனாய் இவன் தன் வாழ்க்கை காத்துக் கொண்டான். இவனுடைய ராஜ்ய பாரத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இவன் கர்த்தருக்கு பிரியமானவனாய் இருந்தபடியால் கர்த்தர் இவனுடைய ராஜ்ய பாரத்தை ஆசீர்வதித்தார். கர்த்தர் இவனை கனப்படுத்தி இவனை மேன்மைப்படுத்திக் கொண்டே போனார். ஆனால் திடீர் என்று ஒரு சூழ்நிலை, ஒரு திருப்பம் ஏற்படுகிறது. அப்படி நன்றாய் போய்கொண்டிருக்கிற அவனுடைய வாழ்க்கையிலே திடீரென்று யுத்தங்கள் சம்பவிக்க ஆரம்பிக்கிறது. அவனுக்கு விரோதமாய் மூன்று பெரிய ராஜாக்கள் புறப்பட்டு வருகிறார்கள். மோவாபியர்கள் வருகிறார்கள், அம்மோன் புத்திரர் வருகிறார்கள், சேயிர் மலை தேசத்தார் என்று சொல்லுகிறதான ஒரு கூட்டத்து ஜனங்கள் வருகிறார்கள். ஒரே நேரத்தில் மூன்று சேனைகள் வந்து அவனை சூழ்ந்து கொள்ளுகிறது. யோசிச்சு பாருங்க, ஒரு நேரத்தில் ஒரு சேனை வந்தால் கூட அவன் சாதாரணமாய் நினைக்கலாம். ஆனா ஒரே நேரத்தில் எல்லாரும் ஒன்று சேர்ந்து கொண்டு திட்டமிட்டு ஒன்றாய் சேர்ந்து கொண்டு நாம் போய் யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவோம், அவனை மேற்கொள்வோம் என்று திட்டம் போட்டு மூன்று ஜாதிகள் ஒருமனப்பட்டு இவனுக்கு விரோதமாய் புறப்பட்டு வந்து யுத்தத்திற்காய் அணிவகுத்து நிற்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை அவனுக்கு உருவாகிறது. நல்ல கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் கடந்து போகும் பொழுதும் திடீரென்று ஒரு நெருக்கடியான சூழ்நிலைகள், நாம் நினைச்சு பார்க்காத விதத்தில் சில பிரச்சனைகள், நினைச்சு பார்க்காத விதத்தில் சில போராட்டங்கள், நினைச்சு பார்க்காத விதத்தில் சத்துருவின் தாக்குதல்கள், இப்படி நினைச்சு பார்க்காத விதத்தில் நம்முடைய சமாதானத்தை எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இப்படி சில நேரத்தில் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. அந்த யோசபாத்துடைய வாழ்க்கையிலும் இதுதான் நடந்தது. அப்ப நடக்கும் பொழுது கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தார். இந்த சூழ்நிலையிலே கர்த்தர் அவன் பட்சத்தில் இருந்தார். கர்த்தர் அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தார். அவனுக்கு அந்த மூன்று சேனைகளின் கரத்திலிருந்து கர்த்தர் அவனுக்கு விடுதலை கொடுத்தார். அந்த இடத்துல கர்த்தர் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்து கனம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் சொல்லுகிறேன், தேவ ஜனங்கள் என்றைக்கும் தோத்து போகிறவர்கள் அல்ல. ஆமேன். தேவ ஜனங்கள் என்றைக்கும் தோத்து போகிறவர்கள் அல்ல. ஒரு சேனை வந்தாலும் சரி, ரெண்டு சேனை வந்தாலும் சரி, மூணு சேனை வந்தாலும் சரி, அதை பத்தி பிரச்சனை இல்லை. தேவ ஜனங்களை கர்த்தர் என்றைக்கு வெற்றி சிறக்க பண்ணுகிறவர்? ஆமேன். எந்த நிலைமையில் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர்? விரோதமான வருகிற பிசாசின் போராட்டங்கள், அது கொஞ்சமா இருந்தாலும் சரி, நிறையா இருந்தாலும் சரி, ரொம்ப அதிகமா இருந்தாலும் சரி, அதை பத்தி பிரச்சனை இல்லை. தேவனாகிய கர்த்தர் தன் ஜனத்திற்கு என்றைக்குமே வெற்றி சிறக்க பண்ணும்படி தம் தேவ பிள்ளைகளின் பட்சத்திலே கர்த்தர் எப்பொழுதும் கூட இருப்பார். அப்ப இன்றைக்கு நேரத்தில் பார்க்கும் பொழுது யோசபாத்துடைய வாழ்க்கை முதலாவதாக ஒரு அருமையான சாட்சியாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி அவனுக்கு வரும்பொழுது அவனுடைய வாழ்க்கையில் அவன் எப்படி அவன் நடந்து கொள்கிறான் கவனித்து பாருங்கள். முதலாவது மூன்றாவது வசனத்தை, நான்காவது வசனத்தை வாசிக்கலாம்.
அப்பொழுது யோசபாத் பயந்து
கர்த்தரை தேடுகிறதற்கு
ஒருமுகப்பட்டு
யூதாவெங்கும்
உபவாசத்தை கூறுவித்தான். அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து
அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். யோசபாத்துக்கு ஃபர்ஸ்ட் வந்தது பயம் வந்துச்சு. ஏன்னா மூன்று பெரிய சேனைகள் அவனை சூழ்ந்து கொண்ட உடனே இதை எப்படி சமாளிக்க போறோம், எப்படி இதை எதிர்கொள்ள போகிறோம், இது என்ன ஆக போகிறது என்று பயம் வந்துச்சு. ஐயோ, இதை நான் எப்படி சந்திக்க போறேன், இப்படிப்பட்ட ஒரு சத்துருக்கள் என்னை எல்லா பக்கத்திலும் சூழ்ந்து கொண்டார்களே என்று பயந்தான். அந்த பயம் வந்த உடனே அடுத்த உடனே அவன் ஸ்பிரிச்சுவலா திங்க் பண்ண ஆரம்பிச்சுட்டான். உடனே பார்த்தான் இதுக்கு வேற வழி கிடையாது, நம்ம பலத்தினாலே நம்ம இராணுவத்தினாலே இந்த மூன்று பெரும் சேனைகளை நம்மால் சந்திக்க முடியாது. நம்முடைய இராணுவ பலத்தை வைத்து நம்மால் இதை மேற்கொள்ள முடியாது. இதை ஜெயிக்கத்தக்க வல்லமை நம்முடைய இராணுவத்திற்கு இல்லை என்பதை அவன் புரிந்து கொண்டான். புரிந்து கொண்டு அவன் உடனே உபவாசத்தை நியமிக்கிறான். யூதா தேசம் எங்கும் உபவாச ஜெபத்தை அவன் அறிவிக்கிறான். அறிவித்து சகல பட்டணங்களிலிருந்தும் ஜனங்கள் உபவாசம் பண்ணுவதற்கு புறப்பட்டு வரும்படியாக, எருசலேமுக்கு வரும்படியாக அவன் அழைப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். நல்ல பாருங்க, அவன் பல நல்ல முயற்சிகளை செய்கிறான். அவன் நல்ல நல்ல முயற்சிகளை செய்தாலும் ஒர்க் அவுட் ஆகிறது எங்கன்னு பார்த்தீங்க என்றால், கர்த்தரை மகிழ்ந்து கலிகூர்ந்து துதிக்கும் போதுதான் ஒர்க் அவுட் ஆகும். அது பின்னால் நீங்க பார்ப்பீங்க. அப்ப இந்நேரத்தில் பார்க்கும் பொழுது உபவாச ஜெபம் மிகவும் முக்கியமானது. மனுஷனுடைய பலத்தினால் சாதிக்க முடியாத காரியத்தை உபவாச ஜெபம் சாதிக்கும். ஆமென். அது யோசபா தெரிந்திருந்தான். இப்ப இயேசு கிறிஸ்து இடத்துல ஒரு நாள், படிக்க வேண்டாம், மத்தேயு 17 அதிகாரத்திலே முதல் 7 வசனங்களை வாசித்து பார்த்தால் தெரியும். ஒரு நாள் இயேசு கிறிஸ்து அவர் புறப்பட்டு மலையின் மேல் ஏறி யாக்கோபு யோவான் பேதுரு என்கிற சீஷனோடு மலையின் மேல் ஏறி ஜெபிக்க போனார். அப்படி ஜெபிக்க போயிருக்கும் பொழுது மலை அடிவாரத்திலே பார்க்கும் பொழுது ஒரு தகப்பன் தன் மகனை அழைத்துக் கொண்டு வருகிறான். அவனுக்கு பிசாசு பிடித்திருக்கிறது. அந்த 9 சீஷர்கள் கீழ இருக்கிறாங்க, 3 பேர் இயேசு கிறிஸ்துவோட மேல இருக்கிறாங்க. 9 சீஷர்களும் அந்த பிசாசை துரத்த முடியல. அப்ப திரும்பி வந்த உடனே சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்கிறாங்க, ஆண்டவரே, ஏன் எங்களால் அதை துரத்தக்கூடாமல் போயிற்று? இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உங்கள் அவிசுவாசத்தினாலே. ஃபர்ஸ்ட் சொன்னார். அடுத்தது சொன்னார், இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே என்று மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாதனர். அப்போ உபவாச ஜபம் பெரிய காரியங்களை செய்யும். உபவாச ஜபம் சாதாரணமாய் சாதிக்க முடியாத காரியத்தை உபவாச ஜபத்தின் மூலமாய் சாதிக்க முடியும். இது வேதத்தில் இருக்கிற திட்டமான ஒரு ஆதாரம். இயேசு கிறிஸ்து இதை உறுதிப்படுத்துகிறார். இப்படி இருக்கும் பொழுது இவன் முழு தேசத்திற்கு உபவாசத்தை அறிவிக்கிறான். யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் பேர் கிடையாது, ஒரு தேசமே உபவாசிக்கும்படிக்கு அவன் அழைப்பு கொடுக்கிறான். அப்ப அந்த தேசத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறான். தேசத்தை கர்த்தரை தேட வச்சிருக்கிறான். எல்லா ஜனங்களும் கர்த்தரை தேடும்படிக்கு ஒவ்வொருவரையும் அவன் ஆயத்தப்படுத்தி இருக்கிறான். இவன் ஒரு அறிவிப்பு கொடுக்கிறான், எல்லாரும் உபவாசம் பண்ண வாருங்கள். அறிவிப்பு கொடுத்த உடனே ஜனங்கள் திரளாய் கூடி தேசத்தின் எல்லா பட்டணங்களிலும் புறப்பட்டு எருசலேமுக்கு வந்துட்டாங்க. எதுக்கு? தேவ சமூகத்தில் உபவாசித்து இந்த பிரச்சனையை சந்திப்பதற்காக. உபவாசம் பண்ணாங்களா? உபவாசம் பண்ணின உடனே ஒன்றும் பிரச்சனை சால்வ் ஆகல. உபவாசம் பண்ணினாங்க. அதனால் உபவாச ஜபத்தை குறைத்து சொல்லவில்லை. உபவாச ஜபம் ரொம்ப முக்கியம். உபவாச ஜபத்தில் சாதிக்க முடியாதவர்களை சாதிக்க முடியும். ஆனால் இவர்கள் உபவாசித்து ஜெபித்தார்கள். ஆனால் உபவாசித்து ஜெபித்த பிறகும் கர்த்தர் உடனே ஒரு பெரிய ரிசல்ட் கொடுக்கல. உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆகிறாங்க. நல்லா பாருங்க, உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை அடுத்த லெவலுக்கு கொண்டு போவார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை தாண்டி போகிறதற்கு உதவி செய்வார். இப்ப பாருங்க அடுத்த காரியம் நடக்குது. உபவாசித்து ஜெபித்தவருக்கு 5 வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்திலே புது பிரகாரத்து முகப்பிலே யூதா ஜனங்களும் எருசலேமியரும் கூடின சபையிலே நின்று, எங்கள் பிதாக்களின் தேவனாய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களுக்கெல்லாம் ஆளுகிறவர், ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது.
பாருங்க, ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். 5 வசனத்திலிருந்து 12 வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தால் இவன் ஒரு நீண்ட ஜபத்தை செய்கிறான். அருமையான ஒரு ஜபம். இந்த உபவாச ஜபத்தை அறிவித்து இவனே முன்னால நின்று ஜபத்தை லீட் பண்றான். இந்த யோசபாத்தை முன்னால இருந்து ஜனங்களை ஜபத்தில் லீட் பண்றான். இந்த 5 வசனத்தின் 12 வசனம் வரைக்கும் பார்க்கும் பொழுது ஒரு நீண்ட ஜபம். அந்த ஜபத்திலே அந்த மோவாபியருடைய காரியங்களை குறித்து சொல்லுகிறான். அம்மோன் புத்திரருடைய காரியங்களை குறித்து சொல்லுகிறான். இவர்கள் இஸ்ரேல், இந்த யூதா ஜனங்களுடைய தேவ பக்தியை குறித்து பேசுகிறான். தங்களுடைய நீதிகளை குறித்து கர்த்தரிடத்தில் பேசலாம், விவரித்து பேசிக்கொண்டே இருக்கிறான். ஜெபித்து முடிக்கும் பொழுது 12 வசனத்திலே தன்னுடைய நிலையை அவன் அப்பட்டமாய் உள்ளதை உள்ளபடி சொல்லுகிறான். 12 வசனத்தை மாத்திர வாசிக்கலாம்.
எங்கள் தேவனே,
எங்கள் தேவனே,
அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ?
அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ?
எங்களுக்கு விரோதமாக வந்த,
எங்களுக்கு விரோதமாக வந்த
இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக,
இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக
நிற்க எங்களுக்கு பலன் இல்லை,
நிற்க எங்களுக்கு பலன் இல்லை.
நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று,
நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று
எங்களுக்கு தெரியவில்லை. இல்லை
எங்களுக்கு தெரியவில்லை
ஆகையால்
ஆகையால்
எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது
எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான் எவ்வளவு அருமையாய் ஒரு ஜபத்தை கொண்டு வந்து முடிக்கிறான் பாருங்க இந்த ஜபத்தை அவன் அருமையாய் முடிக்கிறான் சொல்றதை ஒரு பக்கத்தில் இருந்தால் அதை விட பார்க்கும் பொழுது தன்னுடைய அபாத்திர நிலைமை அவன் வெளிப்படுத்துகிறான் தன்னுடைய வேதனைகளை இருதயத்தை திறந்து தன்னுடைய குறைவை தன்னுடைய கஷ்டத்தை அப்பட்டமாய் உள்ளதை உள்ளபடியே அப்படி அவன் தேவருக்கு தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக சொல்லுகிறான் பாருங்க எங்கள் தேவனே அவர்களை நீ நியாயம் தீர்க்க மாட்டீரோ எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாய் நிற்க எங்களுக்கு பலன் இல்லை உள்ளதை உள்ளபடி சொல்றான் ஏராளமான கூட்டம் மூன்று பெரிய ஜாதி வந்திருக்கிறது இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாய் நிற்க எங்களுக்கு பலன் இல்லை எங்களால் இதை நிற்க சந்திக்க முடியாத நிலைமையிலே நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை என்ன செய்ய போறோம்னா எங்களுக்கு தெரியல பாருங்க எவ்வளவு ஒரு டென்ஷன் அவனுடைய நிலைமை பாருங்க எங்களுக்கு பலன் இல்லைன்னு சொல்றாரு ரெண்டாவது இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா என்ன செய்வேன்னு தெரியல இந்த சூழ்நிலை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னே தெரியல அப்படி ஒரு மோசமா இருக்குது எதையும் செய்ய முடியுங்க மைண்ட் ஒர்க் பண்ண மாட்டேங்குது என்ன செய்யறதுன்னு தெரியல சில நேரத்தில் நம்ம சொல்றோம் இல்லையா பிரச்சனை அதிகமாகிறது மைண்ட் ஒர்க் ஆக மாட்டேங்குது என்ன செய்யறதுன்னே புரியல அப்படிதான் ஆகும் அதிகமான பிரச்சனை உச்சகட்டத்தில் வரும்போது எல்லாமே பிளாங்க் ஆயிடும் அதுக்கு மேல ஒன்னும் செய்ய முடியாது என்ன செய்யறதுன்னு தெரியாது அடுத்த நடவடிக்கை என்ன எடுக்கிறது என்ன செய்யறது எதுவுமே ஓடாத ஒரு நிலைமை அப்படிப்பட்ட நிலைமை தான் அவனுக்கு வந்துருச்சு என்ன செய்யறதுன்னே எங்களுக்கு தெரியல ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் செய்யறேன் எங்கள் கண்கள் உம்மையை நோக்கி கொண்டிருக்கிறது அல்லேலூயா என்ன செய்யறதுன்னே தெரியல ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் தெரியுது உம்மை மட்டும் நான் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்போ இந்த இடத்தில் யோசபாத் அவனுடைய பக்தியை என்ன அழகா அவன் ஜபத்தில் அப்படி கொண்டு வந்து ஊத்துறான் இந்த வசனத்தை படிக்கும் போது தான் தெரியுது அவருடைய ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் என்ன மாதிரி இருக்குதுன்னு தெரியுது பிரச்சனை மிகுதியாக இருக்கிறது நெருக்கடி அதிகமாகிவிட்டது என்ன செய்யறதுன்னு ஒண்ணுமே புரியாமல் தவித்து எல்லாமே அரசான சூழ்நிலையில் இருக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவன் செய்ய ஒரே காரியம் எங்கள் கண்கள் கர்த்தரையே நோக்கி கொண்டிருக்கிறது உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது அப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க உபவாசத்தை நியமித்தான் ரெண்டாவது ஜெபித்தான் பதிமூணாவது வசனத்தை பாருங்க அவனுடைய ஒன்னஸ் தெரியுது பாருங்க பதிமூணாவது வசனம்
யூதா கோத்திரத்தார் அனைவரும் அவர்கள் குழந்தைகளும்
அவர்கள் பெண்ஜாதிகளும்
அவர்கள் குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள்
பாருங்க அந்த உபவாச ஜெபத்தில் பாருங்க ஆண்கள் இருந்தாங்க அவருடைய மனைவிகள் இருந்தாங்க பிள்ளைகள் இருந்தாங்க குழந்தைகள் கூட இருந்துச்சு சின்ன குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் ஹோல் ஃபேமிலி அப்படியே வந்து முழு கூட்டமும் அந்த உபவாச ஜபத்தில் நின்றது யோசிச்சு பாருங்க இது சாதாரணமான ஒரு உபவாச ஜபம் அல்ல ஒரு தேசமே வருது பெரியவர்கள் அவருடைய மனைவி பிள்ளைகள் குழந்தைகள் இப்படி குடும்ப சகிதமாய் வந்து முழுவதுமாய் தேவ சமூகத்தில் உபவாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப எவ்வளவு பெரிய ஒரு மனப்பட்ட ஜபம் யோசித்து பாருங்க இங்க என்ன நடக்குது ஃபர்ஸ்ட் உபவாசம் நடக்குது ரெண்டாவது யோசபாத் லீட் பண்ற ஜபம் நடக்குது மூன்றாவது ஒருமனப்பட்டதான ஜபமாக இது இருந்தது ஒருமனப்பட்ட ஜபம் உண்மையிலே சொல்ற மிகவும் வல்லமை உள்ளது ஆமேன் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18:19-20 வசனங்களை வாசித்து பாருங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18:19-20
அல்லாமலும் உங்களில் இரண்டு பேர்
தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும்
பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால்
அது அவர்களுக்கு உண்டாகும் என்று
உங்களுக்கு சொல்லுகிறேன்
ஏனெனில்
இரண்டு பேராகிலும்
மூன்று பேராவது
என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார்
அல்லாமலும் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாயிலும் பூமியில இரண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தாலே போதும் பரலோகத்தில் இருக்கிற பிதாவினால் அது உண்டாகும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார் ரெண்டு பேர் அல்லது மூன்று பேர் அவருடைய நாமத்தில் எங்க கூடினாலும் சரி கர்த்தர் கிரியை செய்கிறார் அப்ப இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது கர்த்தர் ஒரு மகிமையான காரியத்தை செய்வதற்கான எல்லா ஆயத்தங்களும் ரெடி ஆயிடுச்சு எல்லா காரியங்களும் ரெடி ஆயிடுச்சு அப்ப பார்க்கும் பொழுது உபவாச ஜபம் நடக்குது அவர்கள் ஜபத்தை யோசபாத் முன்னின்று நடத்துகிறான்
மூன்றாவது பார்க்கும் பொழுது அந்த இடத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மனம் ஏற்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட இன்னும் ரிசல்ட் வரல, அதான் காரியம். ஆனாலும் கூட இன்னும் ரிசல்ட் வரல. கர்த்தர் இவ்வளவு காரியங்களை செஞ்ச பிறகு ஒரே ஒரு அடி எடுத்து வைக்கிறார். அடுத்ததான் பார்க்க போறோம், 14வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற
மத்தானியாவின் குமாரனாகிய
ஏயேலின் மகனான பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யகாசியேல் என்னும் ஆசாப்பின் புத்திரரில் ஒருவனான
லேவியன் மேல்
கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் அவன் சொன்னது சகல யூதா கோத்திரத்தாரே எருசலேமின் குடிகளே
ராஜாவாகிய யோசபாத்தே
கேளுங்கள்,
நீங்கள்
அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும்
கலங்காமலும் இருங்கள் என்று
கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல
தேவனுடையது.
நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள். இதோ அவர்கள் சிஸ் என்னும் மேட்டு வழியாய் வருகிறார்கள். நீங்கள் அவளை எருவேல் வனாந்திரத்துக்கு எதிரான பள்ளத்தாக்கின் கடையாந்திரத்திலே கண்டு சந்திப்பீர்கள். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள்
நீங்கள் அல்ல
யூதா மனுஷரே
எருசலேம் ஜனங்களே
நீங்கள் தரித்திருந்து
கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள்.
பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்றார்.
இப்பதான் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். என்னென்ன நடக்குது? ஃபர்ஸ்ட் உபமாசிச்சாங்க, இரண்டாவது ஜபம் ஏறெடுக்கப்பட்டது, மூணாவது அந்த ஜபம் மிகப்பெரிய ஒருமன ஜபமாயிருந்தது. இவ்வளவு காரியங்கள் நடந்த பிறகு கர்த்தர் செயல்பட ஆரம்பிக்கிறார். ஆனா ரிசல்ட் வரல. தேவ ஆவியானவர் ஒரு லேவியன் மேல் இறங்கி வருகிறார். அந்த லேவியின் மேல் இறங்கி வந்த உடனே கர்த்தர் அவன் மூலமாக ஒரு வெளிப்பாட்டை கர்த்தர் கொடுக்கிறார், ஒரு ரெவலேஷன். அப்போ ஒரு வெளிப்படுத்துகிறதான வார்த்தை வருகிறது. என்ன சொல்லுகிறது? இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இது கர்த்தருடையது. ஹல்லேலூயா. இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, கர்த்தருடையது. நல்லா கவனிக்கணும். ஒரு தேவப்பிள்ளை உண்மையாய் கர்த்தரை தேடி, உண்மையாய் கர்த்தருடைய இருதய தேவ சமூகத்தில் கர்த்தரையே அவருடைய கண்கள் நோக்கி கொண்டிருக்கும் பொழுது உங்கள் பிரச்சனை அது கர்த்தருடைய பிரச்சனையாய் மாறிவிடுகிறது. ஆமென். உங்களுடைய சூழ்நிலை அது கர்த்தருடைய சூழ்நிலையாய் மாறிவிடுகிறது. உங்களுக்கு வருகிற சோதனை அதை கர்த்தர் தான் சந்திக்க ஆரம்பிக்கிறார். இப்படி நம்முடைய வாழ்க்கையிலே நம்மோடு கர்த்தர் ஒன்றாய் இணைந்து விடுகிறார். 2 நாளாகமும் 15வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார், நீங்கள் அவரை விட்டீர்கள் என்றால் அவர் உங்களை விட்டுவிடுவார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரோடு நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு ஐக்கியப்படுகிறோமோ அவ்வளவுக்கு அவரும் நம்மோடு கூட ஐக்கியப்படுகிறார். அவர் நம்மிலே ஒன்றாய் கலந்து விடுகிறார். நம்முடைய பிரச்சனையை அவருடைய பிரச்சனையை எடுத்துக் கொள்ளுகிறார். நம்முடைய தேவையை அவருடைய தேவையை எடுத்துக் கொள்ளுகிறார். நம்முடைய சூழ்நிலைகளை அவருடைய சூழ்நிலைகளை அவர் எடுத்துக் கொள்ளுகிறார். அப்ப இந்த இடத்தில் கர்த்தர் ஒரு வெளிப்பாட்டை கொடுக்கிறார். என்ன வெளிப்பாடு? இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இது கர்த்தருடையது. அல்லேலூயா. இன்றைக்கு சொல்லுகிற இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தரை நீங்கள் வாஞ்சையாய் வைராக்கியமாய் தேடும் பொழுது கர்த்தர் செய்கிற காரியம், உங்கள் பிரச்சனைகளை அவர் தன்னுடைய பிரச்சனையை எடுத்துக் கொள்ளுகிறார். உங்கள் தேவைகளை அவர் தன்னுடைய தேவையை எடுத்துக் கொள்ளுகிறார். உங்கள் சூழ்நிலைகளை அவர் தன்னுடைய சூழ்நிலையை அவர் எடுத்துக் கொள்ளுகிறார். எல்லாவற்றையும் கர்த்தர் தன் கட்டுப்பாட்டுக்குள் அவர் உங்களுக்காக எடுத்துக் கொள்ளுகிறார். அப்ப இந்த இடத்தில் பாத்தீங்கன்னா தெளிவா சொல்றாரு. இந்த இடத்துல அந்த வெளிப்பாடு துல்லியமாய் வருது. அந்த சத்துருக்கள் எந்த வழியா வராங்க? அந்த இடத்தை கர்த்தர் சொல்றார். நீங்க எந்த வழியா போய் அவங்களை சந்திக்கணும்னு சொல்றார். எல்லா விஷயத்தையும் கர்த்தர் அவங்களுக்கு தெளிவா சொல்றார். அவங்க எப்படி வராங்க, நீங்க எப்படி போகணும், எந்த இடத்துல நீங்கள் ஒருவரை ஒருவர் சந்திப்பீர்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அவர்களுக்கு சொல்லி, இந்த யுத்தத்தை செய்கிறவர் கர்த்தர், நீங்கள் அல்ல. நீங்கள் தரித்து நின்று அமைதியா நின்று வேடிக்கை பார்ப்பீங்க. நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் யுத்தத்தை பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் அதை செய்கிறார். அப்போ இந்த இடத்தில் கர்த்தர் இப்போ காரியத்தினை செய்யல, என்ன செய்வன்னு சொல்றார். அவ்வளவுதான். என்ன செய்வோம் சொல்றார். அப்ப என்ன நடக்க போது, கர்த்தர் செயல்பட போகிறத சொல்றார். ஆனால் இன்னும் காரியங்கள் நடைபெறவில்லை. இவ்வளவு நடந்தோம், என்ன காரியம் நடைபெறல, இன்னொன்று இந்த டென்ஷன் பிரச்சனை இருக்குது. தேவனுடைய வார்த்தை ஒரு வெளிப்பாடு மட்டும்தான் வந்திருக்கிறது, ஆனால் இன்னும் காரியம் நடைபெறவில்லை. அடுத்தது பாருங்க, இப்பதான் கர்த்தர் ஒரு மிக முக்கியமான சில காரியங்களை செய்கிற. இந்த வார்த்தைகளை கேட்டவுடனே யோசபாத், 18வது வசனத்தை வாசிக்கலாம்.
அப்பொழுது யோசபாத் தரை மட்டும் முகம் குனிந்தான்,
தரை மட்டும் முகம் குனிந்தான்,
சகல யூதா கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள்.
இவன் தாழ விழுந்தவுடனே எல்லாரும் தாழ விழுந்துட்டான். என்ன நடக்குது, ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் செய்யறாங்க. இவன் உடனே கர்த்தருக்கு முன்பாக தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொள்ளுகிறான். எல்லாரும் சாஷ்டாங்கமாய் விழுந்து வணங்கினார்கள். ஆனாலும் கர்த்தர் கிரியை செய்யக்கூடிய காரியம் இன்னும் வரவில்லை. கர்த்தர் கிரியை செய்வதற்கான காரியம் இன்னும் வரல. அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும்.
கோகாத்தியரின் புத்திரரிலும் கோராகியரின் புத்திரரிலும் இருந்த லேவியர் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோடு கம்பீரமாய் துதித்தார்கள்.
இந்த கோகாத்தியர் இவங்க எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். இந்த கோகாத்தியர்கள் இவர்கள் இன்னும் பார்க்கும்போது, நீங்க சங்கீத புத்தகத்தை வாசித்து பார்ப்பீங்கன்னு இவங்களை கொஞ்சம் அங்கங்க வருவாங்க. இந்த கோகாத்தியர்கள் யார் என்றால் லேவியர்கள். இன்னும் சொல்ல போனால் இவர்கள் எல்லாரும் இசையிலே வல்லுநர்கள். இவர்கள் எல்லாரும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரிய வம்சத்தை சேர்ந்தவர்கள். இன்னும் சொல்ல போனால் கர்த்தரை இசையோடும் தாளத்தோடும் விடுதலையோடும் துதிக்கும்படிக்கு கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இவங்க ஒரு ஆராதனை கூட்டம். இந்த கோகாத்தியர்கள் என்பது ஆராதனை செய்கிறதான அதற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்ப இவர்கள் இந்த காரியத்தை பார்க்கிறாங்க. கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனுஷன் மூலமாய் தீர்க்க தரிசனமாய் வெளிப்படுகிறது. யோசபாத் சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொள்ளுகிறான். சகல ஜனங்களும் சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிஞ்சுகிறாங்க. ஆனா யாருமே செய்யாத ஒன்றை இந்த கோகாத்தியின் புத்திரர் செய்கிறார். திடீர்னு பாக்குறாங்க, இவங்களுக்குள்ள ஒரு தூண்டுதல். ஏன்னா இவங்க துதிக்கும்படி அறிந்தவர்கள். இந்த கோகாத்தியின் புத்திரர்கள் தான் கர்த்தரை துதிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இவர்கள் கர்த்தரை துதிக்கிறதுல வல்லுநர்கள். உடனே என்ன செய்யறாங்க, மகா சத்தத்தோடு முழு இருதயத்தோடு பலத்த சத்தமாய் கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவரைக்கும் உபவாசிக்கணும்னு ஒரு தாட் யோசபாத்துக்கு வந்துச்சு. தேசம் முழுவதையும் ஒருமனப்படுத்தணும்னு ஒரு தாட் அவனுக்கு வந்துச்சு. தன் பிரச்சனைகளை எல்லாம் இருதயத்தை திறந்து கர்த்தரிட்ட கொட்டணும் ஒரு தாட் அவனுக்கு வந்துச்சு. கர்த்தரை விழுந்து பணிந்து கொள்ளணும் ஒரு தாட் அவனுக்கு வந்துச்சு. ஆனால் துதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இன்னும் யோசபாத்துக்கு வரவே இல்லை. அந்த லெவலுக்கு அவன் வரல. ஆனால் அந்த கோகாத்தியரின் கூட்டம் தான் என்ன செய்யறாங்க, விடுதலையோடு கர்த்தரை துதித்தார்கள். விடுதலையாய் கர்த்தரை துதிச்சாங்க. சத்தமிட்டு, மகா சத்தமிட்டு துதிச்சாங்க. இதை பார்த்தவுடனே இந்த யோசபாத் உணர்த்தப்பட்டான். நம்ம ஜெபிக்கிறோம், உபவாசிக்கிறோம், தேசத்தை கூட்டுறோம், கர்த்தருடைய சமூகத்தை நம்முடைய காரியத்தை எல்லாம் தெரியப்படுத்திட்டோம். ஆனால் இது ரொம்ப முக்கியம், இந்த துதிக்கிற காரியம். நாம செஞ்ச இந்த நாலு விஷயத்தை பார்க்கிலும் இது இன்னும் ரொம்ப விசேஷமானது என்பதை அதை பார்த்த உடனே தான் இவனுக்கு ஒரு உணர்வு வந்தது. இந்த யோசபாத்துக்கு வந்துச்சு. உடனே ஒரு கமிட்டி மீட்டிங் போட்டான், ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டான். அதுக்கு அடுத்த வசனத்தை படிக்க, ஒரு ஆலோசனை கூட்டம் போறான் பாருங்க.
அவர் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்திரத்துக்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே எருசலேமின் குடிகளே கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள்,
அப்பொழுது நிலைப்படுவீர்கள்,
அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான். பின்பு அவன்
ஜனத்தோட ஆலோசனை பண்ணி
பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும்
ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய்
கர்த்தரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளதென்று
கர்த்தரை பாடவும்
பாடகரை நிறுத்தினான்.
இப்ப பாத்தீங்கன்னா, இந்த சம்பவம் எல்லாம் நடந்த உடனே யுத்தத்துக்கு ரெடி ஆயிட்டாங்க எல்லாரும். ஏன்னா கர்த்தர் சொல்லிட்டாரு, யுத்தத்திற்கு இந்த யுத்தத்தை நான் தான் செய்வேன் கர்த்தர் சொல்லிட்டாரு. உடனே ஜனங்களுக்கு ஒரு தைரியம் வந்துருச்சு. ஓஹோ இப்ப நம்ம என்ன செய்யலாம், கர்த்தர் யுத்தம் பண்ணுவேன் சொல்லிட்டாரு, நம்ம எல்லாம் யுத்தத்துக்கு கிளம்புவோம்னு கிளம்பிட்டாங்க. எல்லாம் கடகடன்னு கிளம்ப ஆரம்பிச்சாங்க, விழுந்தாங்க, பணிச்சாங்க, அடுத்தது என்ன செஞ்சாங்க, யுத்தத்துக்கு ரெடி ஆயிட்டாங்க. ரெடி ஆயிட்ட உடனே யோசபாத் யோசிக்கலாம், இந்த யுத்தம் கர்த்தருடையது. அப்போ வெறுமனே ஒரு சத்தம் போட்டு ஒரு துதி துதிச்சா போதாது, இதை ப்ராப்பரா செய்யணும், ஒழுங்கும் கிரவமாய் செய்யணும். உடனே நீங்க யுத்தத்துக்கு போறதுக்கு நில்லுங்க, கர்த்தரை நம்புங்கள் என்று சொல்லி அவங்களை நிறுத்தி டக்குனு ஒரு குயர் ஒன்று ஃபார்ம் பண்றான். இசைக்கிறவர்கள், பாடுகிறவர்கள், துதிக்கிறவர்கள், கர்த்தரை ஒருமுகப்பட்டு ஏக சத்தமாய் மகிமைப்படுத்துகிற ஒரு பெரிய குழு ஒன்றை இந்த யோசபாத் ஆயத்தம் பண்ணினான். ஆயத்தம் பண்ணி அவர்களை கொண்டு வந்து இராணுவத்திற்கு முன்பாக அவன் நிற்க வைத்தான். சேனைகளுக்கு முன்பாக இந்த பாடர் குழுவினரை கொண்டு வந்து அவன் கூட்டத்திற்கு முன்பாக அவன் நிற்க வைத்தான். நிற்க வைத்து அவர்கள் ஏக சத்தமாய் என்ன சொல்லி பாட வேண்டும், என்ன சொல்லி துதிக்க வேண்டும் என்ற துதிக்கிற காரியத்தையும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறான். என்ன செய்து துதிக்க வேண்டும், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி கர்த்தரை விடுதலையோடு துதிக்கிற ஒரு பாடல் குழுவினரை அவன் நியமிக்கிறான். இதுதான் முக்கியமான விஷயம். நல்லா பாருங்க அவங்க என்னென்னலாம் செஞ்சிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பார்க்கும் பொழுது அவன் முதலாவது உபவாசத்தை கூறுபிக்கிறான், அவனே ஜெபத்தை லீட் பண்ணுகிறான், தேசம் முழுவதையும் ஒருமுகப்படுத்துகிறான், தன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் கர்த்தருக்கு இருதயத்தை ஊற்றுகிறான், தாழ விழுந்து கர்த்தரை பணிந்து கொள்ளுகிறான். இத்தனை நடந்த பிறகு கர்த்தருடைய ஒரு வெளிப்பாடு மட்டும்தான் வந்திருக்கிறது, அதுக்கு மேலே ஒன்று வரல. ஆனால் இப்பொழுதுதான் ரியலைஸ் பண்ணி என்ன செய்யறாங்க, துதிக்கிற ஒரு கூட்டத்தை நியமிக்கிறார்கள். இன்னும் யுத்தத்தில் வெற்றி கையில் வரல, அதுக்கு முன்னாலேயே துதிக்கிற கூட்டத்தை அவன் ஆயத்தம் பண்ணிவிட்டான். நல்லா பாருங்க, உங்கள் வாழ்க்கையிலே வெற்றி, ஒரு ஆசீர்வாதம், ஒரு பிரச்சனை மாற்றம், இது வர்றதுக்கு முன்னால நீங்கள் துதிக்கிறவர்களாய் உங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். ஆமென். காரியங்கள் நடந்த பிறகு துதிக்கிறது கிடையாது. இவன் காரியம் இன்னும் நடக்கவே இல்லை, ஒண்ணுமே நடக்கல, ஆனால் அதுக்கு முன்பதாகவே துதிக்கிற ஒரு கூட்டத்தை, ஆராதிக்கிற ஒரு கூட்டத்தை ஒரு குயர் ஃபார்ம் பண்ணி அவன் தன்னுடைய சேனைக்கு முன்பாக நிறுத்துகிறான். இதுல என்ன தெரிகிறது, அவனுக்கு யுத்தத்தை விட கர்த்தரை ஆராதிக்கிறதான் பிரதானம் என்பதை அவன் காண்பித்தான். ஆமேன். அதை தான் ஃபர்ஸ்ட் நிக்க வைக்கிறான். பாடல் குழுவினர் தான் ஃபர்ஸ்ட் நிக்க வைக்கிறான். அதுக்கு பிறகு ஆயுதங்களை வைத்திருக்கிறவங்களும் பின்னால நிக்க வைக்கிறான். இதுல என்ன தெரிகிறது, எங்களுக்கு கர்த்தர் தான் முக்கியம், கர்த்தரைத்தான் ஆராதிப்போம், அவரை துதிப்பதை விட பெரிய விஷயம் வேறு எதுவுமே இல்லை என்பதை அவன் இந்த இடத்துல விளங்க பண்றான். அப்படி துதிக்கும் பொழுது வாசிங்க 22வது வசனம்.
அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினது.
ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால்
அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள்.
எப்படியெனில்
அம்மோன் புத்திரரும்
மோவாபியரும்
சேயீர் மலை தேசத்து குடிகளை சங்கரிக்கவும் அழிக்கவும் அவர்களுக்கு விரோதமாய்
எழும்பினார்கள்.
சேயீர் குடிகளை அழித்து தீர்ந்த போது தாங்களும் தங்களில் ஒருவரை ஒருவர் அழிக்கத்தக்க விதமாய் கை கலந்தார்கள்.
போதும். இங்கே பார்க்கும் பொழுது மோவாபியர், அம்மோன் புத்திரர், சேயீர் மலை தேசத்தார், இந்த மூணு பேரும் ஒன்னு சேர்ந்துதான் யோசபாத்துக்கு விரோதம் ஃபர்ஸ்ட் வந்தாங்க. இப்ப இவர்கள் துதிக்க ஆரம்பிச்ச உடனே கர்த்தர் அவங்களுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படுத்துறார், குழப்பத்தை ஏற்படுத்துறார். அந்த மூணு பேர்ல ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்துட்டாங்க, மோவாபியரும் அம்மோன் புத்திரரும் ஒன்னு சேர்ந்துட்டாங்க. இந்த மோவாபியர் அம்மோன் புத்திரர் யார் தெரியுமா, ஏசாவுடைய பிள்ளைங்க, இவங்க ஏசாவுடைய சந்ததி மோவாபியர்கள், அம்மோன் புத்திரர். இந்த மோவாபியர் அம்மோன் புத்திரர் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்துகிட்டு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன செய்வோம், இந்த சேயீர் மலை தேசத்தை அழிச்சிருவோம் முடிவு பண்ணாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்தாங்க, அவங்கள அழிச்சு முடிச்சாங்க. அழிச்சு முடிச்சோன்னு என்ன நடந்துச்சோ தெரியல, மறுபடியும் அடுத்த கன்ஃபியூஷன் வந்துச்சு, இவங்க ரெண்டு பேருக்குமே மோத ஆரம்பிச்சிட்டாங்க. மோத ஆரம்பித்து ஒட்டு மொத்தமாக ஒருத்தம் கூட மிச்சமாகாமல் அவர்களே சண்டை போட்டு அழிஞ்சு முடிஞ்சாங்க. இதைத்தான் கர்த்தர் ஏற்கனவே சொன்னார். என்ன சொன்னார், இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, கர்த்தருடையது. இந்த யுத்தத்தை நீங்க செய்யறது கிடையாது, நான் செய்வேன். நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் யுத்தத்தை பாருங்கள். இப்படி சொன்னார். 15வது வசனத்திலும் 17வது வசனத்திலும் கர்த்தர் இப்படி ஏற்கனவே வாக்கு பண்ணார். ஆனால் வாக்கு தத்தத்தை கர்த்தர் ஏற்கனவே பண்ணினாலும் அதை எப்பொழுது சுதந்தரித்தார்கள் என்றால் கர்த்தரை துதிக்கும் பொழுதுதான் அந்த வாக்கு தத்தமான ஆசீர்வாதங்களை அவர்களால் சுதந்தரித்துக் கொள்ள முடிந்தது. இன்னைக்கு சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு நல்ல வாக்கு தத்தங்களை வைத்திருப்பார், நல்ல விசேஷமான வாக்கு தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருப்பார். ஆனால் நீங்க அதுக்கு முன்னால் நீங்க உபவாசிக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க, கர்த்தருக்கு முன்பாக இருதயத்தை திறந்து ஊத்துறீங்க, யாராவது சிலரோடு ஒருமனப்பட்டு கூட ஜெபிக்கிறீங்க, இப்படி பல காரியங்களை நீங்கள் செய்தாலும் கடைசியாய் காரியம் உங்களுக்கு ப்ராப்பரா ஒர்க் அவுட் ஆகி உங்களுக்கு காரியம் கைகூட வேண்டும் என்றால் நீங்கள் கர்த்தரை துதிக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஆமேன். புரியுது உங்களுக்கு? இதெல்லாம் நடந்தாலும் காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு அருமையாய் நடப்பிக்க வேண்டும் என்றால் நீங்கள் கர்த்தரை விடுதலையோடு துதிக்கிறவர்களாய் நீங்கள் மாற வேண்டும். அது ரொம்ப 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 முக்கியம். துதிக்கும் பொழுதுதான் கர்த்தர் வல்லமையாக இறங்கி அந்த இடத்தில் கிரியைகளை நடப்பித்து அந்த யுத்தத்தை கர்த்தர் நடத்தி விடுகிறார். யுத்தத்தை நடத்துவேன் சொன்னார், ஆனால் துதிக்கும் பொழுதுதான் அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின உடனே, இவங்க துதிக்க ஆரம்பிச்ச உடனே அங்க யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு. ஹல்லேலூயா. இவங்க துதிக்க ஆரம்பிச்ச உடனே அங்க யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு. நல்லா சொல்ற கேளுங்க, நீங்க துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது சத்துருக்கள் அழிய ஆரம்பிப்பாங்க. நீங்கள் துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு விரோதமாக இருக்கிற சூழ்நிலைகள் அழிய ஆரம்பிக்கும். நீங்கள் துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு விரோதமாக இருக்கிற போராட்டங்கள் அழிய ஆரம்பிக்கும். நீங்கள் துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வாக்கு தத்தங்கள் நிறைவேற ஆரம்பிக்கும். துதி. அப்போ தேசமே பயப்படாதே, முதல்ல என்ன செய்ய, மகிழ்ந்து களி கூறு. முதல்ல நீ மகிழ்ந்து களி கூறு, அதுக்கு பிறகுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இது நினைச்சு பார்க்க முடியாத காரியம், பெரிய காரியம் இது. மூன்று பெரிய ஜாதிகள் அவங்களே வெட்டி சாகிறாங்க. இவங்களுக்கு ஒரு ரத்த சிந்தலை, இவங்க பட்டயத்தை கையில எடுக்கல, அவங்களே வெட்டி செத்தாங்க. காரணம் என்ன? இது கர்த்தர் செய்த பெரிய காரியம். இதற்கு காரணம் இவர்கள் மகிழ்ந்து களி கூர்ந்தார்கள். ஆமேன். அப்ப மகிழ்ந்து களி கூறும் பொழுது கர்த்தர் முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கிற ஆண்டவராய் இருக்கிறார். இரண்டாவதாக லூக்கா எழுதின சுவிசேஷம், இரண்டாவது சம்பவத்துக்கு போவோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரம் 26 வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
ஆறாம் மாதத்திலே காபிரியேல் என்னும் தூதன்
கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில்
தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப் என்னும் நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையினிடத்தில் தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே, வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றாள். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி மரியாளே
பயப்படாதே,
நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக.
இரண்டாவது சம்பவம் இங்கே மரியாள். இவள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டவளாக இவள் இருந்து கொண்டிருக்கிறாள். அப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு நாள் காபிரியேல் தூதன் இவள் வீட்டிற்குள் பிரவேசித்து வாழ்த்துகிறான். கிருபை பெற்றவளே, வாழ்க என்று மரியாளை வாழ்த்துகிறான். அப்ப அவள் பயப்படுகிற அந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ அவ சொல்லுகிறான், நீ பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அப்ப இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது மரியாள் கர்த்தரிடத்தில் கிருபை பெற்றாள். இவளுக்கு ஒரு நல்ல செய்தி அறிவிக்கப்பட்டது. அந்த நாட்களில் இருந்த யூத பெண்களின் சரித்திரத்தை குறித்து வாசித்து பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு ஏற்கனவே தீர்க்கதரிசிகளின் மூலமாய் முன்னறிவிக்கப்பட்டது. அவர் பெத்லகேமில் பிறப்பார், யூதா கோத்திரத்திலே அவர் தோன்றுவார். இந்த சம்பவங்கள் எல்லாம், இந்த உண்மைகள் எல்லாம் தீர்க்கதரிசிகள் மூலமா ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. அப்படி அறிவிக்கப்பட்டு இருந்த அந்த சூழ்நிலையில் அந்த நாட்களில் இருந்த ஒவ்வொரு பெண்களும் அந்த பாக்கியம் தனக்கு கிட்டாதா என்று சொல்லி எல்லாரும் அதற்காக ஜெபித்து எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பார்களாம். அப்படிப்பட்ட எதிர்பார்க்கப்பட்ட அந்த சூழ்நிலையிலேதான் இந்த மரியாளுக்கு இப்படிப்பட்ட ஒரு செய்தி வருகிறது. அந்த பெரிய பாக்கியம் இந்த மரியாளுக்கு கிடைக்கிறது. கிருபை பெற்றவளே, வாழ்க, கர்த்தருடனே இருக்கிறார், நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இதை கிடைச்ச உடனே அவ ஃபர்ஸ்ட் செய்த காரியம் 38வது வசனத்தை வாசிங்க.
அதற்கு மரியாள், இதோ
நான் ஆண்டவருக்கு அடிமை,
உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றால்.
அதுக்கு ஃபர்ஸ்டவோ சரண்டர் பண்ணிட்டா. தேவனாகிய கர்த்தர் கொடுத்த அந்த வார்த்தைக்கு அவ சரண்டர் பண்ணான். சரண்டர் பண்ணின பிறகும் காரியம் நடக்கிறதுக்கு இன்னும் சில பாதைகள் கடந்து போக வேண்டி இருக்கிறது. எப்படி யோசபாத் இந்த பிரச்சனை வரும்பொழுது கர்த்தருக்கு முதல்ல சரண்டர் ஆனான், சரண்டர் ஆனதோடு நிக்காமல் அவன் காரியங்கள் நடக்கிப்பிக்கிறதற்கு அதுக்கு பிறகு கர்த்தரை துதிக்க வேண்டியதா இருந்தது. அதே போல இப்ப மரியாள் முதல்ல சரண்டர் ஆயிட்டா தேவ சமூகத்தில், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை அப்படின்னு அந்த வார்த்தைக்கு தன்னை ஒப்பு கொடுத்தால். நல்லா கவனிக்கணும், கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய யாருக்கும் கிடைக்காத ஒரு விசேஷமான ஆசீர்வாதத்தை கூட தேவ பிள்ளைகளாகி நமக்கு கர்த்தர் வைத்திருப்பார். அப்ப அந்த வாக்கு தத்தமான ஒரு பெரிய ஆசீர்வாதமான காரியத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க சித்தமாகும் பொழுது அதற்கு நாம் கிரயம் செலுத்த வேண்டும். அதற்கு நாம் முழுவதுமாய் நம்மை விட்டு கொடுக்கணும். கர்த்தர் யாரையும் ஒருபோதும் எந்த விஷயத்திலும் பலவந்தம் பண்ணுகிறவர் அல்ல. புரியுதா உங்களுக்கு? பலவந்தம் பண்ணுகிறவரே அல்ல. நம்மளை அழைப்பார், என் பின்னால வாங்குவார். நம்ம சரண்டர் பண்ண நமக்கு ஏராளமான ஆசீர்வாதம் வந்துதான் ஆக வேண்டும் என்று யாரை பலவந்தம் பண்ணவே மாட்டார். ஊழியத்துக்கு அழைப்பார், வரலாம். வந்தால் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாய் கர்த்தர் அவர்களை பயன்படுத்துவார். யாரையும் கர்த்தர் பலவந்தம் பண்ணவே மாட்டார். ஒவ்வொரு காரியம் சொல்ற எந்த விஷயமானாலும் கர்த்தர் நமக்கு சொல்லுவார். நம்ம என்ன ரெஸ்பாண்ட் பண்றத கர்த்தர் பார்த்துட்டு இருப்பார். அப்போ மரியாளுக்கு இது ஒரு காரியம், ஒரு பெரிய பாக்கியம் அறிவிக்கப்பட்டது. அவள் உடனே அதுக்கு சரண்டர் பண்றா, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. அதோட நிறுத்தினான்னு நினைக்கிறீங்களா? நிறுத்தல. அதுக்கு பிறகுதான் அவருடைய முக்கியமான காரியம் வருது. 46-47 வசனங்களை வாசிங்க, முதல் அதிகாரத்திலேயே.
அப்பொழுது மரியாள் என் ஆத்மா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் ரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது.
மகிழ்ந்து களி கூறு இல்லையா? தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. அதுக்கு பிறகுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இப்போ மரியாளுக்கு இந்த செய்தி அறிவிக்கப்பட்ட உடனே ஃபர்ஸ்ட் என்ன செய்யறார்? அவ சரண்டர் பண்றார். ரெண்டாவது, தன் இருதயத்தை திறந்து தன்னுடைய நிலைமையை அவ சொல்றா பாருங்க. மரியாள் கர்த்தரை பார்த்து சொல்றா, அப்போ மரியாள், என் ஆத்மா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் ரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அப்போ இந்த இடத்தில் பார்க்கும்போது அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. என் ஆத்மா கர்த்தரை மகிமைப்படுத்துகிற, துதிச்சா, மகிமைப்படுத்தினா, ஆவியிலே கழிகூர்ந்து கர்த்தருக்கு முன்பாய் காணப்படுகிறாள். நல்ல கவனிங்க, உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு பெரிய நன்மையை, ஒரு ஆசீர்வாதத்தை வைப்பதற்கு கர்த்தர் ஒரு வாக்கு தத்தத்தை, ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லலாம். ஆனாலும் கூட அதை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்கு கர்த்தருக்கு முன்பாய் மகிழ்ந்து களி கூற வேண்டும். ஆமேன். மகிழ்ந்து களி கூற வேண்டும். அப்படி செய்யும் பொழுதுதான் யாருக்குமே கிடைக்காத ஒரு பெரிய அரிதான ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்ப மரியாளுக்கு யாருக்குமே கிடைக்காத ஒரு அரிய ஆசீர்வாதம் அவளுக்கு மட்டும் நியமிக்கப்பட்டது. அதை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவள் ஒப்பு கொடுத்தா மட்டும் போதல, அடுத்தது அவள் மகிழ்ந்து களி கூறுகிறாள். நான் சொல்றேன் கேளுங்க, கர்த்தர் நமக்கு சில விசேஷமான வித்தியாசமான காரியத்தை கர்த்தர் நமக்கு செய்வேன்னு சொல்லும் பொழுது பல நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் அதை சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஏற்ற விசுவாசம் நமக்கு வராது. ஏன் தெரியுமா? இது போய் எனக்கு கிடைக்குமா, இது போய் எனக்கு நடக்குமா, இப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் எனக்கு செய்ய முடியுமா, இப்படிப்பட்ட சந்தேகமும் பயமும் அவிசுவாசமும் நம்முடைய வாழ்க்கையிலே வந்து நிற்கத்தான் செய்யும். அவர் சொல்லுவார், ஆனா சில நேரத்தில் கர்த்தரை தேடும்போது அவர் நமக்கு சொல்லுவார். சொன்னால் சில விஷயங்கள் நம்பவே நம்மளால நம்ப முடியாது. இது நடக்குமா, இது கிடைக்குமா, இப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவிக்குமா என்ற ஒரு கேள்வி நம்ம உள்ளத்தில் எழும்போம். அங்கதான் இந்த மகிழ்ந்து களி கூறுகிற விஷயம் நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். பாருங்க, ஆபிரகாம் அவன் 75 வயசா இருக்கும் பொழுது கர்த்தர் அவனோடு முதல் முதலா பேசினார். பேசி, நான் உன்னை ஆசீர்வதிப்பே, உன்னை பெரிய ஜாதியாக்குவேனர். அப்ப கர்த்தர் பொதுப்படையா சொன்னார். பொதுப்படையா சொன்னாலும் அவனுக்கு சிறிய விஷயங்கள் புரியல. அவன் தொடர்ந்து கர்த்தர் பின்பற்றி கொண்டே இருக்கிறான். அடுத்ததாக அவனுடைய 86 வயசு ஆகும் பொழுது அவனுக்கு காரியங்கள் இன்னும் அவனுக்கு கர்த்தர் சொன்னதான காரியங்கள் சரியா அவனுக்கு புரியல. 86 வயசாகும் பொழுது அவன் ஆகாரை திருமணம் செய்து ஒரு இஸ்மவேலை பெறுகிறான். ஆனா 99 வயசாச்சு. 99 வயசாகும் போது கர்த்தர் சொல்றாரு, நான் சாராள் மூலமாக உன்னுடைய சந்ததியை நான் உருவாக்குவேன். திட்டமா பேச ஆரம்பிச்சார் கர்த்தர், திட்டமா அவனுக்கு செய்வேனார். அதுக்கு பிறகுதான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்புமனை வருகிறது. வாசியுங்கள் ரோமருக்கு எழுதின நிருபம் 4:21 வசனத்தை வாசியுங்கள். ரோமர் 4:21 வசனத்தை வாசிக்கலாம்.
தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி
தேவனை மகிமைப்படுத்தி
விசுவாசத்தில் வல்லவனானான்.
அப்ப பாருங்க, அவனுடைய விசுவாசத்தினாலே கர்த்தர் அவனுக்கு ஒரு பிள்ளையை கொடுக்கிறார். ஆனால் அவன் விசுவாசத்தில் வல்லவனாகிறதற்கு என்ன செய்தான்? தேவனை மகிமைப்படுத்தினான். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முதல்ல முழு நிச்சயமாய் நம்பினான். நம்பி அவன் தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். நீங்கள் கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தும் பொழுது உங்களுக்கு என்ன நடக்கும்னா, உங்கள் விசுவாசம் வர்த்திக்கப்படும். ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு உங்கள் விசுவாசம் வர்த்திக்கப்படும். நீங்கள் தகுதியாக்கப்படுகிறீர்கள். அதான் நடக்குது. கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்துகிறார். நம்மை தகுதிப்படுத்தி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்துகிறார். அப்போ துதித்து மகிழ்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி கழி கூறுதல் என்பதுதான் ஆசீர்வாதங்களை முழுவதுமாய் அடைந்து கொள்வதற்கு நமக்கு ஒரு முக்கியமான வாசலை திறக்கிறது. அப்ப இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில சொல்றேன், கர்த்தர் என்னைக்கோ சொன்னதா இருக்கலாம், உங்களுக்கு கர்த்தர் நல்ல காரியத்தை சொல்லியிருப்பார், அது நடக்கும்னு நம்பிக்கை கூட நீங்கள் இழந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் வந்து கொண்டிருக்கலாம். சில விஷயம் கர்த்தர் சொன்னார்னு சொல்லுவீங்க, ஆனால் சூழ்நிலைகளை பார்த்தால் அதுக்கு சாத்தியமே இல்லாதது போல இருக்கும் காரியங்கள் எல்லாம். ஆனாலும் சொல்றேன், நீங்க ஜெபிச்சீங்க ரைட், உபவாசிங்க ரைட், எத்தனையோ காரியங்கள் செஞ்சீங்க ரைட். ஆனா இன்னைக்கு சொல்றேன், மகிழ்ந்து களி கூற ஆரம்பிங்க, மகிழ்ந்து களி கூற ஆரம்பிங்க. நீங்க மகிழ்ந்து களி கூற ஆரம்பிக்கும் போது காரியம் நடக்கிறத நீங்க பாப்பீங்க. அதான் முக்கியம். அப்போ இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது இந்த இடைப்பட்ட காலத்திலே இந்த மரியாள் தன்னை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறாள். வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாம் நடக்குது. ஆனால் அந்த நேரத்தில் அவள் மகிழ்ந்து களி கூறும் பொழுதுதான் அவள் ஆசீர்வாதத்தை அவள் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவளால் மாறுகிறாள். நல்ல கவனிக்கணும், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வதற்கு அவர் கிரியை செய்வதற்கு மிக முக்கியமான ஒரு கீ பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, மகிழ்ந்து களி கூற வேண்டும், துதிக்க வேண்டும். அல்லேலூயா. மூணாவது ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 16 நேராய் திறந்து கொள்ளுங்கள். 16:16 வாசிக்கலாம்.
நாங்கள் ஜெப பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதுனால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தாள். பவுல் சினங்கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று.
வாசிக்கலாம்.
அவளுடைய எஜமான்கள் தங்கள் ஆதாயத்து நம்பிக்கை அற்று போயிட்டு கண்டு பவுலையும் சீலாவையும் பிடித்து சந்தை வெளியில் உள்ள அதிகாரியிடத்தில் இழுத்துக் கொண்டு போனார்கள். அவர்களை அதிகாரியிடத்தில் ஒப்புவித்து, யூதர்களாகிய இந்த மனுஷர் நம்முடைய பட்டணத்தில் கலகம் பண்ணி ரோமராகிய நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கவும் தகாத முறைமைகளை போதிக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது ஜனங்கள் கூட்டங்கூடி அவர்களுக்கு விரோதமாக எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள்.
போதும். இங்கே பார்க்கும் பொழுது பவுலும் சீலாவும் இவர்கள் ஊழியம் செய்கிறவர்கள். ஒரு நாள் ஜபம் பண்ணுகிற இடத்திற்கு வழக்கமாய் ஜபிக்கிற இடத்துக்கு போறாங்க. போகிற நேரத்தில் குறி சொல்லுகிற ஒரு ஆவியை கொண்ட ஒரு பெண் அங்கே இருக்கிறாள். அவள் குறி சொல்லுகிறதுனால் ஏராளமான வருமானம் அவள் மூலமாய் அநேகருக்கு கிடைக்கிறது. அப்ப குறி சொல்லுகிறதை ஒரு தொழிலாய் வைத்து பணம் சம்பாதிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த பெண் இந்த பவலுக்குள்ளும் சீலாவுக்குள்ளும் இருக்கிற கர்த்தரை அந்த ஆவி அறிந்து கொள்ளுகிறது. இவர்கள் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர் என்பதை அந்த ஆவிகள் புரிந்து கொள்ளுகிறது. புரிந்து கொண்டு சொல்லுகிறது, இவர்கள் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள். இது சொன்னது உண்மைதான். ஆனாலும் இது திரும்பி திரும்பி ஒரு அசுத்த ஆவியினாலே தாங்கள் புகழப்படுகிறதை இந்த பவுலும் சீலாவும் விரும்பல. உடனே இந்த பிசாசை பார்த்து அந்த பெண்ணுக்குள்ள இருக்கிற ஆவியை பார்த்து இவளை விட்டு போ, நாங்க சொன்ன உடனே இந்த ஆவி அந்த பெண்ணை விட்டு வெளியே போனது. போன பிறகு அந்த பெண்ணால் குறி சொல்ல முடியவில்லை. குறி சொல்ல முடியாததுனால வருமானம் போய்விட்டது. இதனால இவர்கள் மிகுந்த மூர்க்கம் கொண்டு, இந்த அதிகாரிகள் ஏற்கனவே இந்த பவுலுக்கும் சீலாவுக்கும் கர்த்தருடைய ஊழியத்துக்கு விரோதமாக இருக்கிறார்கள், ஆகையினாலே அவர்களுக்கு அவரிடத்தில் தூண்டிவிட்டு இவர்களை பிடித்து கொண்டு போய் ஜனத்தை ஒரு கூட்டத்தை கூட்டிக் கொண்டு போய் இவர்களை அடித்து கொண்டு போய் சிறைச்சாலையில் போட்டு விட்டார்கள். இதுதான் நடக்குது. அப்போ பவுலும் சீலாவும் எந்த தவறு செய்யல, கர்த்தருக்கு மகிமையான ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு அசுத்தாவியை மட்டும்தான் துரத்துனாங்க. ஆனால் இவர்களுக்கு கிடைச்சது ஒரு சிறைச்சாலையின் அனுபவம். இன்னைக்கு சொல்றவங்களுடைய வாழ்க்கையிலே சில காரியங்கள், நீங்கள் சிறைச்சாலையில் இருப்பது போல சில விஷயங்கள் உங்களை தடுத்து கொண்டிருக்கிறது. சிறை என்பது என்ன? தடை. இவங்க சுயாதீனமா ஊழிய செஞ்சுட்டு இருந்தாங்க, சுயாதீனமா போய் ஜெபிச்சுட்டு இருந்தாங்க, சுயாதீனமா கர்த்தருடைய காரியத்தை கவனிச்சுட்டு இருந்தாங்க. இப்பொழுது நாலு கம்பிகளுக்கு நடுவில் இவர்கள் கொண்டு வந்து வைக்கப்பட்டுட்டாங்க. சிறைச்சாலைக்குள் இவருடைய வாழ்க்கை வைக்கப்பட்டது. உங்களுடைய வாழ்க்கையில் சொல்லுகிறேன், உங்கள் சுயாதீனம் பறிக்கப்படத்தக்கதாக உங்கள் வீட்டிலே நீங்கள் சிறைச்சாலையில் இருக்கிறது போல இருக்கலாம். சிலருக்கு வீடு சிறைச்சாலையா இருக்கிறது, சிலருக்கு அலுவலகம் சிறைச்சாலையா இருக்கிறது, சிலருக்கு வாழ்க்கை சிறைச்சாலையா இருக்கிறது. சிலருடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது நீங்கள் முன்னுக்கும் போக முடியாமல் பின்னுக்கும் வர முடியாதபடி எப்பக்கமும் நெருக்கம், நெருக்கடி உங்களை சூழ்ந்து கொள்ளுகிறது. என்ன செய்யறதுன்னு தெரியல, முன்னாலையும் போக முடியல, பின்னாலையும் போக முடியல. நாலு செவத்துக்கு நடு, நாலு கம்பிகளுக்கு நடுவிலே அகப்பட்டு கொண்டது போல ஒரு நிலைமை. இவருடைய கால்களை தொழுமரத்தில் போட்டு கட்டி வைத்தார்கள். 24வது வசனத்தில் படிக்கலாம்,
அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவல் அறையிலே அழைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தார்கள். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு
கொண்டிருந்தார்கள்.
தடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக
பூமி மிகவும் அதிர்ந்தது.
உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது.
எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று. இப்ப இவங்க ஒரு சிறையிருப்புக்குள் இருக்கிறாங்க. அப்ப அந்த சிறையிருப்புக்குள் இருக்கும் பொழுது அவங்க செஞ்ச ஒரே காரியம், மகிழ்ந்து களி கூற ஆரம்பிச்சாங்க. நடுராத்திரி ஆச்சு, அநேக அடிகள் அடிக்கப்பட்டிருக்கிறது, வஸ்திரம் கிழிக்கப்பட்டிருக்கிறது, கால்கள் கட்டப்பட்டிருக்கிறது. ஆனா அவங்க செஞ்ச ஒரே ஒரு காரியம், மகிழ்ந்து களி கூர்ந்தாங்க. நடுராத்திரியில ஜெபம் பண்ணாங்க, பாடி துதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, பிரச்சனை மாறின பிறகுதான் பொதுவா துதிக்கணும். விடுதலை கிடைச்ச பிறகு ஆண்டவரே எனக்கு விடுதலையாக்கு நீ சோத்திரம் பண்ணியிருக்கணும். ஆனால் இவர்கள் சிறைக்குள் இருக்கும் பொழுதுதான் கர்த்தரை துதித்து பாடினார்கள். நான் சொல்றேன், எனக்கு பிரச்சனை மாறின பிறகு நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன், பிரச்சனை மாறின பிறகு துதிக்கிறேன், இல்ல இல்ல இல்ல. இன்னைக்கு நீங்க பிரச்சனையோடு இருக்கிறீங்களா? சிறைச்சாலையின் அனுபவத்தை போல ஒரு இக்கட்டான நிலைமை உங்களை சூழ்ந்திருக்கிறதா? அங்கதான் நீங்க துதிக்கவே ஆரம்பிக்கணும். உங்கள் வாழ்க்கையை சத்துருவாகிய பிசாசு பல விதங்களிலே சிறைப்படுத்துகிறான். இன்னைக்கு சிலருக்கு பார்க்கும்போது ஆவிக்குரிய சிறை இருக்குது. என்ன ஆவிக்குரிய சிறை? ஜெபிக்க முடியல. ஜெபிக்க உட்கார்ந்தால் தூக்கம் வருது. வேத வசனத்தை வாசிக்க முடியல, வசனத்தை வாசிக்க முடியாதபடி தூக்கம் வருது. கர்த்தரை வாஞ்சையோடு தேட முடியல, அதற்கான வாஞ்சை இருதயத்தில் வாஞ்சையை வரமாட்டேங்குது. சிறையிருப்பு. ஊழிய செய்ய முடியல, அதற்கான எண்ணம் வரமாட்டேங்குது. சிறையிருப்பு. கர்த்தருக்கு என்று வாழ முடியல. சிறையிருப்பு. இப்படி பல விதங்களிலே பிசாசு நெருக்கடியை ஏற்படுத்தி விடுகிறது. கால்களை கட்டி விடுகிறது. கர்த்தருக்கு என்ன ஓட முடியாதபடி கால்களை கட்டி விடுகிறது. வெளியே போக முடியாதபடி சிறைச்சாலைக்குள் போட்டு விடுகிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருது. அங்கதான் கர்த்தர் சொல்றாரு, இப்ப நீங்க செய்ய வேண்டியது மகிழ்ந்து களி கூற வேண்டும். ஆமென். அப்ப செய்ய வேண்டியதுதான் மகிழ்ந்து களி கூறும். மகிழ்ந்து களி கூர்ந்தார்கள். கர்த்தர் சிறைச்சாலையின் அஸ்திபாரம் அசையும்படியாக பூமியில் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தினார். எல்லா கதவுகளும் திறந்து கொண்டது, கட்டுகள் யாவும் கலன்று போய்விட்டது. நீங்க மகிழ்ந்து களி கூர்னாதான் உங்கள் கட்டு அறுக்கப்படும். ஆமேன். நல்லா பாருங்க, நீங்க இன்னைக்கு மகிழ்ந்து களி கூறுதாதான் இன்னைக்கு இந்த ஆராதனை முடியும் பொழுது உங்கள் கட்டுகள் அறுக்கப்படும். நீங்கள் மகிழ்ந்து களி கூறும் பொழுது உங்கள் சிறையிருப்பு மாறும். கர்த்தர் அந்த வார்த்தையை உறுதிப்படுத்துவார். நீங்க ஜெபிச்சீங்க, என்னமோ காரியம் செஞ்சீங்க, ரைட். ஆனால் இன்னைக்கு நீங்க மகிழ்ந்து களி கூறணும். அதை செஞ்சா கர்த்தர் சிறையிருப்பை மாத்துவார். உங்க குடும்ப வாழ்க்கை ஒரு சிறையிருப்பா இருக்கலாம், கர்த்தர் அதை மாத்துவார். நீங்க துதிச்சீங்கன்னா மாத்துவார், ஆராதனை செஞ்சீங்கன்னா கர்த்தர் மாத்துவார். உங்கள் வாழ்க்கையில் எந்த காரியமானாலும் சிறையிருப்பு இருந்தாலும் சரி, மகிழ்ந்து களி கூர்ந்தால் காரியங்கள் வித்தியாசமாய் மாற ஆரம்பிக்கும். ஆமென். அதுக்கு பிறகு எல்லாத்தையும் விவரிக்க நேரம் இல்லை. அப்பொழுது அந்த சிறைச்சாலை காவலன் தன்னையே கொலை செய்து கொள்ள நினைத்தான். ஆனால் பவுலு சீலாவும் சொல்றாங்க, நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம், உனக்கு எந்த கெடுதியும் செய்து கொள்ளாதே. அந்த சிறைச்சாலைக்குள் அவர்களுக்குள் கர்த்த தெய்வீக சுபாவத்தை உண்டாக்கினார். அந்த சிறைச்சாலைக்காரன் என்ன செய்கிறான், உடனே நடுங்கினான், பயந்தான், பவுலுக்கும் சீலாவுக்கு முன்பாக வந்து விழுந்தான். விழுந்து கேட்கிறான், ஆண்டவர் மாறே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? மகிழ்ந்து களி கூறும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார், சுவிசேஷத்தின் மேல் ஜனங்களுக்கு ஒரு தாகத்தை உண்டு பண்ணுகிறார். ஆமேன். சபை நல்ல துதிச்சு கர்த்தரை மகிழ்ந்து களி கூறுந்தால் ஜனங்கள் வசனத்தை கேட்கிறதற்கு ஆவல் கொள்வார்கள். நீங்க நல்ல துதிச்சு மகிமைப்படுத்த ஆரம்பிப்பீங்களானால் உங்களிடத்துல வசனத்தை கேட்கிறதற்கு ஜனங்கள் ஆவல் கொள்வார்கள். அப்ப நீங்க என்ன செய்யணும், நல்ல துதிச்சு மகிழ்ந்து களி கூர்ந்து நீங்கள் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை தேடி ஆத்துமாக்களை கொண்டு வருவார். அல்லேலூயா. அப்ப பவுலு சீலாவும் அந்த சிறைச்சாலைக்கான தேடி போல, அவன் தேடி வந்து இவங்க கிட்ட விழுகிறான். விழுந்து கேட்கிறான், ஆண்டவர் மாறி ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள். அந்த ராத்திரி வேளையிலே அந்த குடும்பத்தான் அனைவருக்கும் இவர்கள் சுவிசேஷத்தை அறிவித்து ஞானஸ்நானம் கொடுத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை காரியம் இந்த திருப்புமுனை எங்க வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, மகிழ்ந்து களி கூறும் போது. அங்கதான் திருப்பு முனையே வந்துச்சு. இவ்வளவு மோசமான சூழ்நிலையிலிருந்து இவ்வளவு ஒரு நல்ல சூழ்நிலை திருப்பம் எங்க வந்துச்சுன்னா, மகிழ்ந்து களி கூறும்போது. நான் சொல்றேன், நீங்கள் மகிழ்ந்து துதித்து களி கூறுவீர்கள் என்றால் சூழ்நிலைகள் எல்லாம் வித்தியாசமாய் மாறும், சிறையிருப்புகள் மாறும், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஜெபிக்கலாமா? எல்லாரும் எழுந்து நிற்போம். Glory to Jesus. ஹாலேலூயா. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் நமக்கு வாக்கு பண்ணுகிறார், நீங்கள் மகிழ்ந்து களி கூறுங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். மகிழ்ந்து களி கூறுங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். மகிழ்ந்து களி கூறுங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹாலேலூயா. சோத்திரமாண்டவரே, சோத்திரமாண்டவரே, ஹாலேலூயா, சோத்திரம். இந்த நேரத்தில் சொல்லுகிறேன், எல்லாரும் எழுந்திருக்கலாம், யாரும் உட்காராத, எல்லாம் எழுந்திருங்க. தேவ சமூகத்தில் கர்த்தரை துதிக்கிற ஒரு பயபக்தியான ஒரு நேரம். எல்லாருடைய கண்களும் மூடி இருக்கட்டும். யாரும் இங்கேயும் அங்கே வேடிக்கை பார்க்கக்கூடாது. தேவ சமூக ஒரு பயபக்தியான ஒரு இடம். ஹாலேலூயா, சோத்திரம். Thank you, Holy Spirit. Hallelujah. Oh, thank you, Lord. கர்த்தர் சொல்லுகிறார், மகிழ்ந்து களி கூறுங்கள், மகிழ்ந்து களி கூறுங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையிலேயும் கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்வதற்கு அவர் எதிர்பார்க்கிறதெல்லாம், அவரை துதிக்கிற துதியை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பெரும்பாலும் கர்த்தர் நமக்கு நன்மை செய்த பிறகு நாம துதிக்கலாம் நினைப்போம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, முதல்ல துதிங்க, அப்புறம் நான் நன்மை செய்யறேங்கிறார். முதல்ல என்னை துதிங்க, முதல்ல ஆராதனை செய்யுங்க, அப்புறம் காரியத்தை நான் மாத்துறேங்கிறாரு. முதல்ல மகிழ்ந்து களி கூறு, அப்புறம் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். முதல்ல மகிழ்ந்து களி கூறுங்க, அப்புறம் கர்த்தர் பெரிய காரியத்தை செய். யார் அமைதியா இருக்காதீங்க, யார் அமைதியா இருக்காதீங்க, வாயை திறந்து துதிங்க. யார் அமைதியா இருக்காதீங்க, இது அமைதி காக்கிற நேரம். இல்லை, துதிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அற்புதம் நடக்கும், துதிக்காதவங்களுக்கு ஒன்றும் நடக்காது. இந்த இடத்தில் அநேகர் கூடி வந்தாலும் சொல்றேன், துதிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கர்த்தர் கிரியை செய்வார். துதிக்காதவர்கள் வந்த வண்ணமாகவே திரும்பி போவீர்கள். துதிக்கிறவர்கள் மட்டும்தான் கர்த்தருடைய அபிஷேகத்தை, துதிக்கிறவர்கள் மட்டும்தான் கர்த்தருடைய வல்லமையை உணர்வீர்கள். துதிக்கிறவர்கள் மட்டும்தான் கர்த்தருடைய காரியத்தை அனுபவிப்பீர்கள். துதிக்காதவர்களுக்கு மகிழ்ந்து களி கோராவிட்டால் இந்த செய்தி உங்களுக்கு பலன் கொடுக்காது. மகிழ்ந்து களி கோராவிட்டால் இந்த செய்தி உங்களுக்கு பலன் கொடுக்காது. மகிழ்ந்து களி கூறுதால் மட்டுமே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். மகிழ்ந்து களி கூறுகிறவர்களுக்கு மட்டும்தான் கர்த்தர் காரியங்களை நடப்பிக்க முடியும். மகிழ்ந்து களி கூறுங்கள், மகிழ்ந்து களிக்கவர்கள், தேவ சமூகத்தில் துதிக்கிற ஒரு அனுபவம், கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு அனுபவம், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை உயர்த்துகிற ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ், ஓ ராபா ஷமா ராபா மா காத்தோ பிஹால்பா ராத்தி. எல்லாரும் விடுதலையோடு துதியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு சிறையிருப்புகளை கர்த்தர் மாற்றுவார். துதிக்கும் பொழுது கர்த்தர் சிறையிருப்புகளை மாற்றுகிறார். துதிக்கும் பொழுது கர்த்தர் வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிறார். துதிக்கும் பொழுது சத்துருக்களாய் வருகிற, எதிர்மாறாய் வருகிறதான எல்லா சத்துருவின் கிரியைகளை கர்த்தர் அழிய பண்ணுகிறார். ஹல்லேலூயா. துதிக்கும் பொழுது யோசபாத்துடைய சேனைக்கு முன்பாய் துதிக்கிற கூட்டத்தை அவர் நியமித்தான். அந்த சேனைக்கு முன்பாய் துதிக்கிற கூட்டத்தை நியமிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின உடனே, யோசபாத்துக்கு விரோதமாய் வந்த மூன்று சேனைகள் வெட்டுண்டு விழுந்தது. உங்களுக்கு விரோதமான பல சூழ்நிலைகள் எழும்பி இருக்கலாம். நீங்கள் கர்த்தரை பாடி துதி செய்யும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் துதித்து மகிமைப்படுத்தும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. சோத்திரம், சோத்திரம் ஆண்டவரே. ஓ, இந்த உலகத்தில் மரியாள் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுக்கும்படியாக பாக்கியம் அவளுக்கு கர்த்தர் கொடுத்தார். அதற்கு காரியம் அவள் கர்த்தரை களிகூர்ந்தாள். என் ஆவி கர்த்தரை மகிழ்ந்து களிகூறுகிறது என்று சொன்னார். தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு கொடுக்கும்படி கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். மரியாள் எப்படி இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு கொடுத்தாலோ அதே போல நீங்களும் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு கொடுக்கும்படி நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் கர்த்தரை மகிழ்ந்து களிகூறும் பொழுதுதான் உங்கள் மூலமா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வெளிப்படுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே. சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம். Glory to Jesus. மூன்றாவது பார்க்கும் பொழுது பவுலும் சீலாவும் சிறைச்சாலைக்குள் இருக்கும் பொழுது மகிழ்ந்து களி கூர்ந்தார்கள். அவர்கள் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றி போட்டார். சிறையிருப்பு நீங்கிற்று. துதித்து மகிமைப்படுத்தி களி கூறும் பொழுது கர்த்தர் அவர்கள் மூலமாய் ஒரு பெரிய காரியத்தை செய்தார். அவர்களை அடித்து காவலில் வைத்த குடும்பத்தையே கர்த்தர் ரட்சித்து இழுத்துக் கொண்டார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். ஹல்லேலூயா. முதலாவது கர்த்தரை துதியுங்கள், முதலாவது கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், முதலாவது கர்த்தரை ஆராதனை செய்யுங்கள். பின்பு கர்த்தர் காரியங்களை நடப்பிப்பார். நீங்கள் துதிக்கும் பொழுதுதான் கர்த்தர் காரியங்களை நடப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சோத்திரம், சோத்திரம் ஆண்டவரே. சோத்தரிக்கிறோம், 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 சோத்தரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஓ தேவ பிள்ளைகளை, இந்த நேரத்தில் மட்டுமல்ல எப்பொழுதும் எல்லா நேரத்திலும் உங்கள் பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்து கொள்ளுகிறதா? என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்று யோசபாத் சொன்னது போல உங்கள் சூழ்நிலை வரலாம். அந்த நேரத்தில் கர்த்தரை துதிக்க பழகுங்கள். அவன் உபவாசித்தான், ஒருமனப்படும்படி முழு யூதாவையும் வரவழைத்தான். அவர்கள் என்ன செய்தாலும் கர்த்தர் கிரியை செய்வதற்கு அவர்கள் துதிப்பது அவசியமாக இருந்தது. அவன் தன் இருதயத்தை எல்லாம் ஊற்றி கர்த்தரிடத்தில் ஜெபித்தான். ஆனாலும் கர்த்தர் கிரியை செய்வது எப்பொழுதென்றால் பாடி துதி செய்ய தொடங்கினவுடனே கர்த்தர் கிரியைகளை ஆரம்பித்தார். நீங்க துதிக்க ஆரம்பிச்சாதான் கர்த்தர் உங்களுக்கு இந்த கிரியை செய்ய ஆரம்பிப்பார். நீங்க துதிக்க ஆரம்பிக்கலன்னா கர்த்தர் கிரியை செய்ய மாட்டார். நீங்க துதிக்கணும். உங்களுக்கு கர்த்தர் நல்ல வாக்குத்தத்தமான காரியங்களை திட்டம் வச்சிருக்கிறார். நீங்க துதிக்க தொடங்கினாதான் காரியம் நடக்கும், துதிக்க தொடங்கினாதான் காரியம் நடக்கும். சோத்திரம் ஆண்டவரே. எங்கள் அருமையான பரிசுத்தமுள்ள பிதாவே, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறீங்கப்பா. எங்களுக்கு பெரிய காரியங்களை நீங்க செய்ய போகிறீங்க. அதற்கு முன்பதாக நாங்கள் மகிழ்ந்து களி கூற வேண்டும். நாங்கள் முன்பு மகிழ்ந்து களி கூர்ந்தால்தான் பின்பு நீங்க பெரிய காரியத்தை செய்வீங்க. யோசபாத்துக்கு அதைத்தான் செய்தீங்க, பவுலுக்கும் சீலாவுக்கும் அதைத்தான் செய்தீங்க, மரியாளுக்கு அதைத்தான் செய்தீங்க. ஆண்டவரே, அவர்கள் மூன்று பேரும் எவ்வளவு பெரிய ஒரு சாட்சிகளாய் இருக்கிறார்கள். அதுபோல எங்கள் வாழ்க்கையும் அப்பா, உம்மை துதித்து மகிமைப்படுத்தி உம்முடைய நன்மைகளை சுதந்தரித்துக் கொள்ள சபையார் ஒவ்வொருவருக்கும் நீங்க கிருபை செய்யும்படியாய்மை சோத்தரிக்கிறோம். நீங்க மகிமைப்படுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க அப்பா, உயர்ந்துருங்க. சகல துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமாக்கே செலுத்துகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அப்படியே.